கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 27 அத்தியாயம். பழுவேட்டரையர் சீற்றம். வழக்கமான எந்த பணியிலும் அவர் மனம் செல்லவில்லை. சிறிது காலமாக சோழ நாட்டு நிலையே அவருக்கு கவலை அளித்தது. குறுநில மன்னர்கள் தன்னை மதிப்பதில்லை என்று அவர் அறிவார். என்றாலும் சோழ நாட்டு கருவூலம் குறையாது அவர் காத்து வந்தார். தஞ்சை கோட்டை காவல் வழக்கம் போல் சிறந்திருந்தது. மன்னர் மதுராந்தகர் அதிகமாக அரசு விஷயங்களை கவனிக்காதது அவருக்கு முன்பெல்லாம் பெரிதாகப்படவில்லை. இப்போது அவர் மனத்தில் கவலை எழுந்தது. தன் மாளிகை உட்கூடத்தில் கூண்டு புலி என்று உளவிக் கொண்டிருந்தார். அப்படி அவர் உளவுகின்றார் என்றால் அவர் உள்ளே எரிமலை புகைகிறது என்று கூறலாம். இந்த சமயத்தேதான் சோழ நாட்டு படை தளபதி பார்த்திபேந்திர பல்லவன் பழுவேட்டரையர் மாளிகைக்கு வந்து சேர்ந்தான். முதலில் நேரே மன்னர் மதுராந்தகரை சந்திக்கவே அவன் திட்டமிட்டிருந்தான். நயமாக தன் கோரிக்கையை அவரிடம் தெரிவிக்க விரும்பினான். என்னதான் அவரிடம் கூறினாலும் பழுவேட்டரையரை கேளாமல் அவர் என்ன செய்வார்? உடல் வலிமை குன்றிய மதுராந்தகரால் தன் கோரிக்கையை பூர்த்தி செய்ய முடியுமா? அப்படி இருக்கும் போது மதுராந்தகரை சந்திப்பதில் என்ன பலன்? அதனால் பழுவேட்டரையரை சந்திப்பதற்காக அவர் மாளிகைக்கு விரைந்தான். அவன் துணிவோடு இருந்தான். பழுவேட்டரையர் வேறுவித முடிவை கூறினாலும் அவனுக்கு கவலை இல்லை. போருக்கு வேண்டிய ஆயத்தங்களை அவன் முன்பே செய்துவிட்டான். சோழ நாட்டை பிடிக்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு இல்லை. பல்லவ மன்னர்கள் செங்கோலோச்சிய காஞ்சி நகரத்தில் மீண்டும் வீற்றிருந்து தொண்டை நன்னாட்டை ஆண்டால் போதும் என்று என்பதே அவன் எண்ணம். பல்லவ மன்னர்கள் செங்கோலோச்சிய காஞ்சி நகரத்தில் மீண்டும் வீற்றிருந்து தொண்டை நன்னாட்டை ஆண்டால் போதும் என்று என்பதே அவன் எண்ணம். அதற்கு சபதம் எடுத்த ஏராளமான வீரர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். பல்லாயிரக்கணக்கான வேலும் வாளும் குவிந்து கிடந்தன. மகேந்திர வாடியில் குதிரை படையை சேர்த்து வைத்திருந்தார். அவன் செயலை யாரும் சந்தேகிக்கவில்லை. வடபுறத்து தாக்குதலை தடுக்கத்தான் சேனாதிபதி ஏற்பாடு செய்கின்றார் என்ற எண்ணம் எவருக்குமே ஏற்பட்டது. சிம்ம விஷ்ணுவும் மகேந்திரவர்மனும் மாமல்லனும் வாழ்ந்த பழம்பெரும் அரண்மனையை என்றோ இடித்து பொன் மாளிகையை அமைத்தான் ஆதித்த கரிகாலன். அது கட்டப்படும் போது பார்த்திபேந்திரனும் அவனோடு இருந்தான். எழிலுற அம்மாளிகை எழ அவன் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அப்போது அவனுக்கு தன் சொந்த நாட்டை அடைய வேண்டும் என்ற எண்ணம் துளிர்விடவில்லை. அவன் உள்ளத்தில் பலவித தோல்விகள் ஏற்பட்ட பிறகு காஞ்சி பொன் மாளிகையை காணும் போதெல்லாம் அதை மீண்டும் எப்போது அடைவோம் என்று இயங்குவான். இப்போது அவன் துணிந்து திட்டம் தீட்டிவிட்டான். மன்னரோ பழுவேட்டரையரோ தன் கோரிக்கையை ஏற்காவிட்டால் அடுத்த பூர்ணிமையின் போது ஒரே நேரத்தில் திருக்கழு குன்றத்து ஆயுத சாலையையும் கோவூர் படைப்பயிற்சி நிலையத்தையும் மாமண்டூர் தானிய கிடங்கையும் தாக்கி கைப்பற்றுவது என்பது அவன் திட்டம். காஞ்சி பொன் மாளிகையை நினைக்கும் போது அவனுக்கு இனிய நினைவு வராது இருப்பது இல்லை. இளைய பிராட்டியார் அவனை அலட்சியப்படுத்தி பேசியிருப்பினும் அவனால் குந்தவையை மறக்க முடியவில்லை. ஒரு தலை காதலாக போன ஏமாற்ற நினைவு பொன் மாளிகையை காணும் தோறும் அவனுக்கு எழத் தவறுவதில்லை. இன்னும் பொன் மாளிகையில் தான் குந்தவை இருக்கின்றாள். இன்னும் இளவரசி வானதியும் அங்கு தங்கியிருக்கின்றாள். எதிர்பாராத விதமாக பொன் மாளிகையை சூழ்ந்து கொண்டு அம்மாளிகையின் மீது பறக்கும் புள்ளிக் கொடியை இறக்கி ரிஷப கொடியை பறக்கவிட்டால் அம்மாளிகையே அவன் வசம்தானே? அம்மாளிகையில் உள்ளோர் அவன் அடிமைதானே? அப்பொழுது குந்தவை என்ன செய்வாள்? அவளை மீட்க சோழ படைகள் வரும். தென்பெண்ணை ஆற்றங்கரையில் அவர்களை சந்திப்போம். முன்பு திருப்புறம்பயத்தில் பல்லவ வாழ்வின் முடிவை எழுதியதற்கு எதிராக இப்பொழுது தக்க பாடம் கற்றுத் தருவோம். அவர்கள் சிதறி ஓடுவதை கண்டு மகிழ்ந்து கூத்தாடும் நம் படைகளுக்கு ஏராளமான வெகுமதி கொடுப்போம். அந்த செய்தி கேட்டு கூட குந்தவையின் மனம் மாறாதா? படைக்கு தலைமை தாங்கி நடத்தி வரும் பழுவேட்டரையர் போரில் வீர சொர்க்கம் அடைந்தார் என்ற செய்தி கேட்டு கூட இளைய பிராட்டியின் மனம் மாறாதா? சோழ நாட்டு சாதாரண படைத்தலைவர் பெரும் சாம்ராஜ்யத்தை வென்று மன்னாதி மன்னர் ஆகிவிட்டான் என்பது கேட்டுக்கூடவா அவள் மனம் மாறாது? மாறாவிட்டால் காஞ்சி நகரில் இருட்டறையில் வாடி வதங்கட்டும். அவள் மனம் மாறி என்னை மணக்கும் வரையில் நான் மட்டும் குதூகலமாக இருப்பேனா? ஒரு பல்லவ அரசன் திருமணமாகாமலேயே கடைசி வரை வாழ்வை போக்கினான் என்று பிற்காலத்தில் கூறுவர். இப்படியாக பல எண்ண பின்னல்கள் மனத்திலே எழ பழுவேட்டரையர் மாளிகைக்குள் நுழைந்தான் பார்த்திபேந்திரன். புதிய சாம்ராஜ்ய அரசனாக போகின்றோம் எனும் செருக்கு உள்ளத்தில் இருந்ததால் முன் எப்போதையும் விட இன்னும் நிமிர்ந்து நடந்தான். பார்வையிலே தனி அலட்சியம் நிறைந்திருந்தது. கலைந்திருந்த தலையை மெல்ல ஒரு கையால் கோதிவிட்டவாறு உள்ளே நுழைந்த பார்த்திபேந்திரன் வருகையை காவலர் பழுவேட்டரையரிடம் கூறினார். பழுவேட்டரையர் அவனை உள்ளே அழைக்க தாமே வெளிக்கூடத்திற்கு வந்தார். வருக என்று சொல் கூட எரிமலை போல் கொதித்து நின்ற பழுவேட்டரையரிடமிருந்து வரவில்லை. இருவர் கண்களும் ஒருமுறை சந்தித்தன. பார்த்திபேந்திரன் பழுவேட்டரையர் உள்ளத்தை உணரவில்லை. ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன் என்று தொண்டையை கணித்துவாறு கூறினான் பார்த்திபேந்திரன். சிறிது குளிர்ந்த உள்ளத்தினராய் பழுவட்டரையர், கடற்கொள்ளையரை பற்றியோ அல்லது நாட்டில் உள்ள அந்நியர் ஒற்றர்களை பற்றியோ அவசரமாக ஏதோ கூறப்போகின்றான் என்ற எண்ணத்தில் அவனை அமருமாறு கூறி தானும் அமர்ந்தார். ஓரிரு வார்த்தைகளில் அவன் நலனை கேட்டறிந்தார். பார்த்திபேந்திரன் அதுபோன்று சுருக்கமாக விடையளித்துவிட்டு, உங்களுடைய பழைய வாக்குறுதியை நினைவுபடுத்தி அதை பெற இப்போது வந்திருக்கின்றேன் என்று பேச்சை தொடங்கினார். அவனுடைய அவசர பேச்சையும், முக்கியமான விஷயம் என்பது அவன் சொந்த காரியத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது என்பதையும் நொடியில் உணர்ந்த பழுவேட்டரையர் அவன் உள்ளத்தை இன்னும் அறிய விரும்பி,
படைத்தலைவரே,
இப்போதுதான் காஞ்சி நின்று வருகின்றீர்கள் போலிருக்கிறது என்று பேச்சை தொடங்கினார். ஆம் என்று கூறி மேலே பேச விரும்பிய அவனை பேச விடாமல் பழுவேட்டரையர்,
காஞ்சியில் இளைய பிராட்டியார் நலமா? குடும்பாளூர் இளவரசி வானத்தை தேவி நலமா?
காஞ்சி மாளிகைக்கு புது சுண்ணம் அடித்து பல ஆண்டுகளாகின்றன.
பழுது பார்க்கவும் இல்லை. நானே அந்த மாளிகையை ஒருமுறைதான் பார்த்திருக்கின்றேன். சுந்தர சோழ சக்கரவர்த்தி அந்த மாளிகையில் துஞ்சிய போது வந்தது
என்றார். ஆம், அப்போதுதான் வந்தீர்கள். அப்போது நாம் இருவரும் பாலாற்றங்கரையில் அமர்ந்து நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் என்று பார்த்திபேந்திரன் தன் எண்ணத்தை வெளிப்படுத்தும் விதமாக பேசி இழுத்தார்.
ஆமாம் ஆமாம், நீண்ட நேரம் பேச வேண்டிய அவசியம் அப்போது இருந்தது. நாட்டிலே அப்போது இருந்த நிலையை நீங்கள் மறந்துவிட்டீர்களா? ஆதித்த கரிகாலர் கொலையுண்டதால் நாட்டிலே பெரும் குழப்பம். சோழ நாட்டின் கண் போன்ற என் சகோதரர் படுகாயமுற்று இறந்த துக்க செய்தி, நாட்டில் குறுநில மன்னர்களின் சீற்றம், இவ்வளவு நிறைந்த போதிலும் நீங்களும் நானும் பாலாற்றங்கரையில் நாழிகை கணக்காக பேச கேட்க வேண்டுமா?
நாம் பொழுதுபோக்காக பேசவில்லை. பழுவேட்டரையர் கண்களில் குறும்புத்தனம் மிளிர மெல்ல நகைத்துவாறு,
நமக்கு அப்பொழுது பொழுது போதவில்லை. உங்களுடைய படைத்தலைவர் பதவி நிலைக்க நீங்கள் அரும்பாடுபடுவதை பற்றி பேசினீர்கள். சுந்தர சோழரின் கடைசி கால உத்தரவு பெற்றிருப்பதையும் வந்தியத்தேவனை மறுநாள் சிறை செய்ய போவதையும் பற்றி பேசினீர்.
நான் மட்டுமா அதில் பங்கு கொண்டேன்? தாங்களும் வந்தியத்தேவன் மீது ஏற்பட்டுள்ள கொலை குற்றத்தை விசாரணை செய்ய சபையை கூட்டுவதை பற்றியும் பேசினீர்கள்.
ஆம், அது பற்றி என்ன இப்போது? வந்தியத்தேவனை தான் ஆயுள் முழுமையும் சிறையில் வாட செய்தாகிவிட்டது. இளவரசரை கொன்ற குற்றத்திற்காகத்தான் அவன் வாடுகின்றானே.
நான் அவை பற்றி பேசவில்லை. என்னை சுந்தர சோழ சக்கரவர்த்தி படைத்தலைவராக நியமித்த போது நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க வந்தேன். அப்பொழுது நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோளை தெரிவித்தேன்.
இளைய பிராட்டியை மணக்க வேண்டும் என்பதுதானே? அதற்கு நான் என்ன செய்ய இயலும்? அவர்கள் இசைய வேண்டாமா? எனக்கும் தான் என் மூத்த சகோதரர் பெரிய பழுவேட்டரையர் மகளை மதுரனுக்கு மனப்புரிவிக்க எண்ணம். அதெல்லாம் நம் கையில் இருக்கிறது.
எனது திருமணம் இருக்கட்டும். நானற்ற ஒரு சாதாரண படைத்தளபதியை இளைய பிராட்டி மகா பெரிய சோழ சாம்ராஜ்ய அரச மகள் மனப்பாளா?
நீங்கள் மட்டும் என்ன சாதாரண படைத்தளபதியா? மகா மகா பெரிய சோழ நாட்டு படைத்தளபதி என்றோ? நீங்களே என் குறைவாக கூறிக்கொள்கின்றீர்கள். உங்கள் பதவியை நீங்களே மதிக்காவிட்டால் உங்களையும் இந்த நாட்டையும் கண்டு யார் அஞ்சுவார்கள்? கடல் கடந்த நாட்டில் எல்லாம் சோழர் களத்தை மிக எளிதில் கொள்ளையடிக்கின்றார்கள். இங்கோ நாணய சாலை நின்று வெகு எளிதில் தங்க நாணயங்களை கொள்ளையடிக்கின்றார்கள். படைத்தலைவரிடம் பயம் இருந்தால் இப்படி நேருமா?
பார்த்திபேந்திரன் உதட்டை கடித்துக் கொண்டான். தங்களிடமிருந்து நர்சாட்சி பத்திரம் பெற நான் வரவில்லை.
இல்லை, தருவதற்கு வந்தீர். அதுதானே முக்கிய செய்தி?
உங்கள் உறுதிமொழியை நினைவுபடுத்தி அதை நிறைவேற்றிக் கொள்ள வந்தேன்.
உறுதிமொழி?
ஆம், எனது மூதாதையரின் சாம்ராஜ்யமான பல்லவ நாட்டை மீண்டும் எனக்கு தருவதாக அளித்த உறுதிமொழி. 250 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் நாட்டை அபகரித்தீர்கள்.
போர் முனையிலே பெற்றது அபகரித்ததாகுமா?
நட்புக்கு துரோகம் செய்தீர்கள். பாண்டியர்களிடமிருந்து கையாளாக சோழ நாட்டை மீட்டு தர போராடிய அபராஜிதவர்மனை மறைந்திருந்து கொன்றீர்கள்.
யுத்த தர்மம்?
எந்த தர்மமோ? 10 ஆண்டுகள் நான் காத்திருந்தாகிவிட்டது. என் நாட்டை என்னிடம் தாருங்கள். நாட்டை ஆள வேண்டிய நான் உங்களிடம் கை கட்டி சேவை செய்தது போதும்.
பார்த்திபேந்திரா,
மகா மகா சாம்ராஜ்யத்திற்கு தளபதியாக இருப்பதை விட சாணகல மண்ணிற்கு சக்கரவர்த்தியாக இருப்பது நல்லது.
பார்த்திபேந்திர பல்லவரே,
நீங்கள் உங்களுடைய உறுதிமொழியை நிலைநாட்டப் போகின்றீர்களா இல்லையா என்று கேட்க வந்தேன்.
பல்லவ நாடு அப்படி ஒரு நாடு இருந்ததாக கதை கூறுபவர்கள் கூட மறந்துவிட்டனரே. எங்கும் வியாபித்திருந்த சோழ நாட்டை உங்கள் பல்லவ மன்னர்கள் அபகரித்து கடைசியாக வெண்ணாற்றங்கரையில் வென்றார்கள். அந்த சரித்திரம் திரும்பியது. ஏன், எங்களை எடுத்துக் கொள்ளுங்களேன். பழுவூர் நாட்டவன் நான் சோழ சாம்ராஜ்யத்திற்கு தொண்டாற்றுகின்றேன்.
உங்களுக்கு தனிக்கொடி தனிமதிப்பு. நீங்கள் குறுநில மன்னர்.
பார்த்திபேந்திரா, கவனித்து பேசும்.
மன்னரை சிங்காதனத்தில் அமர்த்துவதும் நீர், தள்ளுவதும் நீர்.
பார்த்திபேந்திரரே,
மதுராந்தகரை அரியணையில் ஏற்றி உமது மனம் பொறித்தீர். அருள்மொழியை அயல் நாட்டிற்கு அனுப்பினீர். இப்போது உமது சகோதரர் மகளை அவர் மகனுக்கு மனம் பொறிவிக்க திட்டமிடுகின்றீர்.
வார்த்தையை சிதறவிடாதீர் பார்த்திபேந்திரா. சிதறிய சாம்ராஜ்யத்தை சேர்க்க வந்தேன். கனவு உலகிலிருந்து பேசுகின்றாயா? சாம்ராஜ்யத்தை மீண்டும் பெறுவது கனவாக தோற்றும். ஆனால் கனவை நனவாக்கும் உறுதி உண்டு. இப்போது நீங்கள் இங்கு வந்தது எதற்கு? பல முக்கியமான பிரச்சனையில் நான் என் சிந்தனையை ஓடவிட்டிருக்கும் போது என் கோரிக்கையை நிறைவேற்றுங்கள். சோழ நாட்டின் தொல்லை எதுவாயினும் நீக்குவேன். உங்களை வேண்டுமானால் அரியணையில் அமர்த்துவேன். பார்த்திபேந்திரரே, சுயநிலை மறந்து பேசுகிறீரா? இதுகாரும் தாங்கள் காஞ்சி நின்று கற்று வந்த பேச்சா இது? நாட்டு படை தளபதி இப்படி பேசுவது ராஜ துரோக குற்றம் என்பது உமக்கு தெரியுமா? என் சீற்றத்தை கிளப்பாதீர்கள். தலையை வெட்டி கொடுத்தாவது சோழ நாட்டை காப்போம் என்று சபதம் எடுத்துள்ள வேளக்கார படையின் தலைவன் நான் தெரியுமா? என் எதிரே இப்படி பேச உமக்கு எப்படி துணிவு வந்தது? உமது கோரிக்கையை மன்னரிடம் போய்க்கேளும். என் எதிரே ஒரு கணம் நின்று சுதந்திர பல்லவ நாட்டை பற்றி பேசினாலும் அதற்கு மறுமொழி இதுதான் என்று கூறும் என்று வாளை உருவினார் பழுவேட்டரையர். அவர் இவ்வளவு சாந்தமாக பேசி படிப்படியாக கோப சிகரத்துக்கு சென்றது எப்போதும் கிடையாது. பழுவேட்டரையர் வாளை உருவியவுடன் பார்த்திபேந்திரனும் வாளை எடுக்க வெகு தூரம் பிடித்திருக்காது. சோழ நாட்டில் வேளக்கார படை இருக்கிறது என்றால் பல்லவ நாட்டில் பல்லாயிரம் வீரர்கள் இருக்கின்றார்கள் என்று கூற அவனுக்கு வெகு நேரம் பிடித்திருக்காது. ஆனால் பார்த்திபேந்திரனின் உள்ளம் ஒரு கணம் யோசித்தது. பழுவேட்டரையரை அந்த இடத்தில் வாளால் வெல்ல முடியாது. அவர் கண் அசைத்தால் நூற்றுக்கு மேற்பட்டவர் தன்னை சூழ்ந்து கொள்வர் என்பது அவனுக்கு தெரியும். தன் மாபெரும் காரியம் நிறைவேறாமல் போகலாம். அதனால் அவன் சற்றென்று குரலை தாழ்த்தி கொண்டு, ஐயா பழுவேட்டரையரே, உங்களோடு கத்தி முனையில் பேச நான் வரவில்லை. என் கோரிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்கத்தான் வந்தேன். நீங்கள் மனம் வைத்தால் காரியமாகும் என்று எண்ணித்தான் இவ்வளவு தூரம் வந்தேன். இவ்வளவும் பேசினேன். உங்களுக்கு பல்லவ நாட்டை அழைப்பதில் எண்ணமில்லை என்றால் நான் ஏன் வற்புறுத்தப் போகின்றேன் என்று கூறி அவருடைய மறுமொழியை எதிர்பாராமல் சட்டென திரும்பி விரைந்து நடந்தான். குதிரை மீது தாவி ஏறினான். எடுத்த உடனேயே குதிரையை மிக விரைவாக விரட்டினான். அவன் மனம் சிந்தனையில் ஆழ்ந்தது. தனக்கு பல்லவ நாட்டை அமைப்பதில் எண்ணமில்லாதது போல் பழுவேட்டரையரிடம் நடித்தாகிவிட்டது. இனி நாம் அவர் எதிர்பாரா வண்ணம் போர் முரசும் கொட்ட ஏற்பாடு செய்ய வேண்டியதுதான். இவ்வாறு எல்லாம் மனத்தை எண்ணியவாறு குதிரையை செலுத்தினான். கால்கள் பூமியில் படாதவாறு அந்த குதிரை பறந்தது. பெரும் சாலையில் வந்தவுடன் அதன் வேகம் அதிகமானது. அதனுடைய வேகத்திற்கும் அதிகமாக பார்த்திபேந்திரன் சிந்தனை வேகம் இருந்தது. அவன் புழுதியை கிளப்பியவாறு அந்த சாலையில் சென்றதை சிவனடியார் காண தவறவில்லை.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.